Let's look at the future, huh?
Ci piace di dire, no? C'è un marchio progressista classico perché è molto legato alla sua splendida storia lunga più di un secolo, ma progressiva anche di più perché guardiamo al futuro con grande ambizione. Siamo innamorati della storia di Lancia, sentiamo molto forte l'energia di tanti appassionati, dei club, dei clienti. Ne siamo orgogliosi e ne sentiamo forte la responsabilità, ma allo stesso tempo vogliamo sorprendere tutti. Stiamo disegnando le nostre vetture con la voglia di sorprendere, di emozionare e di far innamorare la gente.
Nous avons le plus grand respect pour les histoires. Notre héritage s'extolise dans l'avenir. Le contraire est aussi vrai. Notre avenir reflète notre histoire, notre héritage. Notre objectif est de créer des voitures qui sont l'expression d'un design contemporain et qui, en même temps, sont hors du temps, ou plutôt au-delà du temps.
Ripartiamo da un nuovo logo, è un logo in cui si ritrovano tutti gli elementi storici del logo del 1957, quindi lo scudo, il volante, la lancia, ma che abbiamo visto, una gara molto moderna e preziosa.
Per realizzare il nuovo logo della lancia abbiamo fatto un'attenta analisi di tutti i nostri obiettivi. கடவுளின் அன்பும் தூயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதா
அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய திருப்பாடலிலே திருப்பாடல் 71:5 இப்படியாக சொல்கிறது: என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை, இளமை முதல் நான் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். உலகம் முழுமைக்கும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும், இறந்தவர்களுடைய உறவினர்களுக்காகவும், மேலும் இந்த பொருளாதாரத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காகவும் திருப்பள்ளியை நாம் முழுமையாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம், உருக்கமாக மன்றாடுவோம்.
Abbiamo speso molto tempo insieme a Jean-Pierre e al team di designer per capire che cosa è l'eleganza italiana. La realizzazione di una nuova auto è un processo molto lungo, molto complesso, che avviene per fasi. La prima fase, forse la più importante, è stata quella di trovare la forma perfetta, e la forma che abbiamo poi realizzato.
Le goût que tout le monde aime. Io vorrei realizzare
tenere la forma molto circolare, morbida, sinuosa, che vediamo più frontale,
ma anche connettere un po' le forme dello spritfo, alla parte più radicale, alla parte più eclettica, al carattere, no, del nostro brand. Quindi vorrei provare a integrare la forma sinuosa e morbida che vedo qua con
l'expression style et technologique ultime de notre marque Lancia. C'est la recombinaison de son ADN et de son développement. C'est la fusion de surface et d'effet de force. Nous utilisons les meilleurs talents associés à des technologies et une conception complète. Hospitalité est une référence claire au fond primaire, élégante et pure. Qui fait partie de notre ADN.
Ispirati al mondo dell'architettura e alla tradizione del design, e forse la purezza di cui scelto il Carlo Scarpa ne rappresenta la qualità, cura del dettaglio, forme semplici, ma sempre cariche di significato. Abbiamo voluto creare un contatto continuo tra passato e futuro, un bilanciamento perfetto tra l'eleganza e la purezza da un lato e la grinta e il carattere dall'altro. Penso per esempio al calcio della destra, che trova una sua nuova forma nella luce del frontale, oppure i fari rotondi della Stratos che rivivono il posteriore o al loro filo sinuoso che ricorda le linee dell'Aurelia. Eppure
eradicati. Eppure se la sono di un design. la synthèse qui interprète l'actualité de l'Ancha dans son histoire et qui va nourrir son futur
désert.
Et Pura, c'est aussi une bête qui est dans son ADN et qui a toujours été synonyme de performance tout au long de son incroyable histoire, de sa tradition.
தூங்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆறுதலாக இருக்க மறுத்த அதை பொருட்படுத்தாத தருணங்களுக்காக
quindi ispirato alla tradizione delle case di design italiano. L'obiettivo era quello di creare una zona di comfort, una zona di pace, quello che noi chiamiamo wellness refuge, uno spazio dove stare bene non solamente quando si guida l'avventura, ma vivere.
Abbiamo tre pilastri importanti: ispirazione dal mondo dell'Italia
fuori dove troviamo la ricerca di materiali,
colori, la qualità e la cura dei dettagli. La sensazione piacevole di accoglienza all'interno dell'abitacolo, una sensazione di sentirsi a casa, ed infine il meglio della tecnologia, che deve però essere semplice e semplice. Gli intermi che ci immaginiamo sono uno spazio simile al salotto di casa che poi c'è la sostenibilità, almeno il 50% di tutto quello che si può portare all'interno di un'auto sarà ecosostenibile.
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம்.
உலகம் முழுவதும் எண்ணிக்கை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 49 இறை திருவசனங்கள் 1-6 முடியும். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாக்கும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தன் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் இஸ்ரேலே, உன் வழியாய் பெருமையாக என் ஆற்றலை செலவழித்தேன். எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கால பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுந்த இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார்.
தந்தை மகன்
ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது யாக்கோபின் நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு இனத்தாருக்கு ஒளியாக ஆண்டவரின் அருள்வாக்கு.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பள்ளியில பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சுமையானது கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த
சுமந்திடும் எங்கே
காரியங்களாக
தாய் போல
வாழ்வை
தந்தை போல ஆற்றி
வாழ்வை
தோல் மீது சுமந்திடும்
பணிகளில்
என் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பரம தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற எங்கள் அரசரே போற்றப் பெறுக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறே. காப்பது போல ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே, கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம்.
தலைவராக புனிதாந்தோணியாருக்கு அருள். நாங்கள் எங்களை மறுத்து உமையை அனைத்திற்கு மேலாக என்று அன்பு செய்கிறோம். அவரது பரிந்துரையால் எங்களுடைய வாழ்வை நிறைவாக்கியருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை இறைவனாய்
ஆட்சி செய்கின்றவர் வழியாக
application uses would be in the textiles industry,
food to flavorings, medicines, inks, dyes, and even solar panels.
Food packaging, making a product impermeable to oxygen so food lasts longer in effect. We sell products into the automotive industry.
We produce advanced polymers. Many of these are used in cars to make them more efficient and more economic.
You can find phenol acetone in many different products, from blue jeans to the adhesive used by surgeons in knee and hip replacements. 98% of the drinking water we have here in Britain.
எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கெடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறைவாக்குறுதிகளை உரிமை பெயராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். அபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம் மீது ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால் தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெயராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையும் மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எது நோக்கி உள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கை நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சிலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிதேசுக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார்.
ஆண்டவரின் அருள்வா wind energy coming from the wind farms in the North Sea, and that's quite exciting because it's the first one in Belgium. Another example is our focus on hydrogen.
We think hydrogen has a major role to play in the energy transition as a means to replace combustion of fossil fuels today.
We are looking at replacing some of the fossil based raw materials into what is called bio-based materials.
There's no doubt that bio-based products will be an important part of this transition, but I still think that the ultimate solution is recycling the product that's out there.
Now we have evolved our packaging to protect and preserve the content. So this PET contains light barrier technology that prevents the milk from spoiling. However, when this was designed, it created a great functionality that didn't take into account the end of life. So ends up with a common bottle and then closes the stream.
Our goal is to take things that are otherwise waste and bring them back to make a truly circular economy. So Infini is a process of depolymerization, and we can separate all the impurities and colorants and dyes, and then we can build it back together to make a brand new polymer. It would be like taking a cake and breaking it down to its ingredients, like the flour and the eggs.
I believe this can take us closer to a circular economy. When deployed at scale and in multiple sites, this has the potential of diverting billions of PET trays and PET bottles from landfill and incineration. Thinking about our future is fundamental. It is in our DNA. Now we என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். என்னையினால் கொடுத்து விட்டேன் அவரை பார்த்து கொள்வார்.
We end up giving away 4 million bottles of sanitizer to the NHS and frontline doctors and nurses.
It's absolutely fantastic that British manufacturers have stepped up and we're in this together.
Recently, INEOS has been working with some of the world's brightest minds based at Oxford University, tackling another impending health crisis, the growing resistance to antibiotics.
Hallelujah, hallelujah, hallelujah.
One of the exciting parts of this collaboration with a very successful business is that we hope that they will help us translate this primary research into the
Oxford
as a
natural 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 natural. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21 அக்காலத்தில் தம் சீடர்களுடன் வந்தியமர்ந்த இயேசு உள்ளம் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு
என்று
திட்டவட்டமாக கூறினார்.
28 வரை
யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள்.
அவருடைய சீடர்கள் கதிர்களை
இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார் பக்கமாய் சாய்ந்திருந்தார்.
பாரும்,
அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார்.
ஏன் இவர்கள் சீமோன் பேதுரு
என்று கேட்டார். அவரை சைகை காட்டி
அவர்
யாரை பற்றி கூறுகிறார் என கேட்டார்.
இயேசுவின் அருகில்
அவர் மார் பக்கமாய் சாய்ந்திருந்தார்
என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா?
அவன் யார் என்று கேட்டார்.
மறுமொழியாக,
நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாவுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான்.
ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது,
நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக் கொண்டவுடன் வெளியே போனான். அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய்.
முதல் வாசகத்திலே எபிரேயர்களுக்கு
அவரிடம், ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது, உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார்.
நிறைவுபடுத்தக்கூடியவராக இருந்தார்.
எங்களால் ஆன முயற்சியில இந்த எங்களுடைய முயற்சியை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றியிருக்கிறீர்களுக்காக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு நாளும்
பல மக்கள் இந்த சேனலின் வழியாக திருப்பலியை கண்டு அவர்களுடைய உணர்வு பூர்வமான பதில்களால் கடவுளே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். மனசு நிம்மதியா இருந்தது. திருப்பலியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில வீட்டுக்குள்ள அடைபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்பிக்கை இழந்து காணப்படுகிற சூழ்நிலையில உண்மையிலே உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்கிறது என்று மக்கள் பதிவது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு நாங்கள் மிக்க நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் முக்கியமாக அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கும், ஆல்பர்ட் அவர்களிடம் மக்கள் பலர் சொன்னார். அவர் இந்த நேரத்தில் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லமை உங்கள் மனதை தொட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைய நச்சீதியை நாம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலே நமக்கு கலக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு உள்ளம் கலங்கியவராய் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு கலக்கமா
இருக்கு.
உள்ளம் கலங்குகிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம் எப்படி கலங்கி இந்த சூழ்நிலையில நாம் உள்ளம் கலங்கி இருக்கிறோம்.
எல்லாருமே
ஒரு பயம், இயலாமை எப்போ அந்த உள்ளம் கலக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இயலாமை வரும் பொழுது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு பயம் வரும். அந்த பயம் நமக்கு நம்முடைய மனதை கொஞ்சம் கலக்க செய்யும். அப்பதான் நம்ம உள்ளம் கலங்கும். அந்த ப்ராசஸ் பயம் முத இயலாமை வருகிறது. இயலாமையின் காரணமாக பயம் வருகிறது. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாக உள்ளம் கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்று மக்கள் நம் அனைவரும் சரி, எல்லா நாடுகளும் சரி, ஒவ்வொரு நாடும் நாங்க தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த வல்லரசாக திகழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அணு ஆயுத சோதனைகள் எல்லாம் நடத்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த தலைக்கணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னைக்கு யாருமே துப்பாக்கி எடுத்து கொரோனா வைரஸோட சண்டை போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். வல்லரசு என்று சொல்லிக்கொண்ட நாடுகள்லாம் இன்று அதிகமாக பாதிக்கப்பட்டு பயத்தோடு கலங்கியவர்களாக இருப்பதாக பார்க்கிறோம். நாமும் இன்னைக்கு வந்து உள்ளம் கலங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம். காரணம், நம்முடைய இயலாமை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயம் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை
பெற்றோர்கள் இறக்க
கலங்க செய்திருக்கிறது. ஆண்டவர் பயப்படாதீங்க, கண்டிப்பா கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருக்கணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், வாசிக்கிறோம். ஆனால் இதுதான், இந்த சூழ்நிலை தான் நாம் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருப்பதாக பார்க்கிறோம். அதனால நம்பிக்கை இழந்துடாமல் ஆண்டவர் நம்மை மீட்பார் அப்படிங்கிற கடவுள் நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பார் என்கிற அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிய இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்குகிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கிறது. ஏன் இயேசு உள்ளம் கலங்குகிறார்? இயேசுவும் பயந்தாரா?
நீ போய்
சூழ்நிலையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. சிலுவையிலே தன் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னதான் கடவுளாக இருந்தாலும் ஒரு முழு மனிதராக இருந்ததாக பார்க்கிறோம். அந்த சாவை மனித தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் விபிலியம் நமக்கு சொல்கிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. பிலிப்பியர்கள் திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் மிக அருமையாக சொல்வார். அவர் கடவுளாக இருந்தாலும் அது அந்த நிலையை வந்து அவர் பற்றிக்கொள்ளாமல் மனித நிலை பூண்டார், அடிமை வெறுமையாக்கி மனித நிலை பூண்டார் என்பதை நாம் வாசிக்கிறோம். மனிதனாக இந்த சாவை ஏற்கப் போகிறார், சிலுவையிலே தன் உயிரை கொடுக்க போகிறார். அதை நினைத்து ஒருவேளை கலங்கியிருப்பாரோ, பயந்திருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஏன்னா விவிலியத்தில் பல இடங்களில் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதராக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய தருணங்களை நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்த போது கூட இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி நாம் யோவான் செய்தியை வாசிக்க பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து மனித உணர்வுகளோடு வெளிப்படுத்திய அந்த தருணம், ஆக இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை பார்த்து பயந்து விட்டாரா என்கிற எண்ணமும் நமக்கு தோன்றுவதாக இந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கலங்கியது அந்த சிலுவை சாவை பார்த்து அல்ல, நாம் வேதனைகளை அனுபவிக்க போகிறோம் என்பதற்காக அல்ல, இந்த ஆணிகளை நான் ஏற்கப் போகிறேன், வலிக்கும், எனக்கு வேதனையை கொடுக்க போகிறது என்பதற்காக அல்ல, மாறாக இயேசு கடவுளாக அந்த வழியை வந்து ஒண்ணுமே இல்லாம அவர் தூக்கி எழுந்திருக்க முடியும். இருந்தாலும் முழு மனிதனாக தனியை ஒப்புக் கொடுக்க போகிற அந்த தருணத்துல சீடர்களையும் அவரை பின்பற்றிய மக்களையும் நினைத்து அவர் கலங்குவதாக பார்க்கும். ஏன் அவர் வந்து கலங்கணும்? ஏனென்றால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்காக துணை இருக்க முடியாது. வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்களாக இருக்கட்டும் சரி, அந்த மக்களாக இருக்கட்டும் சரி, பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து விரக்தி வெளிப்படுத்துகிறார். அற்புதங்கள் முடிந்து கொண்டு அவர்களுக்காக துணை இருந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல சீடர்களுக்கும் அவர் எத்தனையோ முறை வெளிப்படுத்திருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார். ஐயோ அன்று நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி படகுல அவர்கள் அந்த புயலில் அவர்கள் வருந்திய பொழுது இயேசு கிறிஸ்து திட்ட நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல இயேசுட்ட வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் எங்களால வந்து பேய்களை ஓட்ட முடியல குணமாக்க முடியல அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தியதாக பார்க்கிறோம். அந்த நேரங்களில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு துணையாக இருந்தார். ஆனால் இந்த நாட்களிலே இவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் மிகப்பெரிய கலக்கமாக கலக்கமடையவில்லை. மாறாக தன்னை பின்பற்றிய மக்கள் தன்னோடு வாழ்ந்த அந்த சீடர்களை நினைத்து உள்ளம் கலங்குவதாக பார்க்கிறோம். இன்றும் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்கிக் கொண்டிருக்கிறார்.
தொடர்ச்சியாக
revenez à l'essentiel au fitness. Gardez la forme. Commencez maintenant. Nous sommes prêts alors.
இருக்கிற போதும் கூட
le premier pas.
அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய இறை வார்த்தை சிந்தித்த போது
Vous méritez de vous sentir bien.
அவர் தயங்காமல் தொடங்கிய காரியத்தை கடவுள் எனக்கு கொடுத்த இந்த சொத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய பெற்றோர்கள் வழியாக பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று
தொடங்கிய அந்த இயேசு கிறிஸ்துவை இயலாமைக்கு நாம் உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் பெயரளவில் வாழ்ந்து கொண்டு அடுத்தவர்களை அன்பு செய்யாமல் அடுத்தவர்கள் உதவி என்று சொல்லி நாடி வரும் பொழுது அடுத்தவர்களை மன்னிக்காமல் அடுத்தவர்கள் இரக்கம் காட்டாமல் வாழும் பொழுது
முழுமையான நம்பிக்கையை செலுத்தி
இன்னும் புதைத்துக் கொண்டு
தொடங்கிய காரியத்தை
அவ்வாறு இயேசு கிறிஸ்து இயலாமை நிலைக்கு நாம் உட்படுத்தும் பொழுது நாம் மீட்பு பெற முடியாது. நாம் மீட்பு பெற முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது எந்த சீடர்கள் எந்த மக்கள் சிதறி போனார்களோ தங்களை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டு பயத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்கள் புது ஆற்றல் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் அங்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அவர்கள் உலகம் முழுவதும் சென்று பரப்புவதை பார்க்கிறோம். நீங்களாம் பரப்பக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தலைமை குருக்களும் மற்றவர்களும் பயமுறுத்திய பொழுதும் நாங்கள் கேட்டதையும் உணர்ந்ததையும் அனுபவித்ததையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அன்று சீடர்கள் அந்த புது வல்லமையோடு அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களை அந்த சிலுவையிலே ஆண்டவரோடு அறைந்து அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறையில நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து கொண்டு அவருடைய உயிர்ப்பை அனுபவிக்க நாம் தயாராக இல்லை. அதுதான் காலையில அந்த துருப்பணியையும் ஆச்சரியமாக ஒரு செய்தி, உண்மையிலே மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இன்னைக்கு நாம வந்து இந்த
சூழ்நிலையில
சூழ்நிலையில நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், போர் அடிக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கவலையாக
இருக்கிறது.
பல மக்கள், பல ஆயிரம் மக்கள் சாப்பாட்டிற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டு உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. சூரத்திலிருந்து ஒரு கணவன் சிறு குழந்தையோடு பிழைப்பிற்காக வேறு மாநிலம் சென்றவர்கள் இன்னைக்கு எல்லாருமே லாக்டவுன், எல்லாமே க்ளோஸ், எந்த வேலையும் இல்லை, அவங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம், சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள், நடந்தே வருகிறார்கள், பயணிக்க கூட எதுவுமே கிடையாது, நடந்தே வருகிறார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் மேனேஜ் பண்றாங்க, கையில காசு இல்லை,
வெடிவெடிக்கிறோம்
என்ன என்னமோ பண்ணிட்டு இருக்கோம், விடி விடிச்சா கொரோனா போயிருங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. ஆனால் எந்த எத்தனை பேர் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக எத்தனை பேர் என் பக்கத்தில் வாழக்கூடிய அன்றாடவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை, உணவை கொடுத்து அவர் வந்து மீட்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எல்லோருமே மீட்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? என்னுடைய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவன் உயிர்ப்பை அனுபவிக்கிறான், மீட்பு பெறுகிறான். என்னுடைய வாழ்வு என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து முதல் முறையாக பூமிக்கு வந்த பொழுது அவர் யாருமே பார்க்கல, தப்பு செஞ்சவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், எல்லோருக்காகவும் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும், பாவிகள் நேர்மையாளர்கள் அனைவருக்காகவுமே சிலுவையில தன்னை கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் பொழுது தீர்ப்பிடக்கூடிய கடவுளாக நாம் பார்க்கிறோம். மத்தேயுவின் 25வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிரிக்கிறார் இடதுபுறமாக வலதுபுறமாக ஆயில் பிரிப்பது போல மக்களை பிரிக்கிறார், தீர்ப்பிடுகிறார். இனி எல்லாருக்குமாக தன் உயிரை கொடுத்து மீட்பை கொடுத்த அதே கடவுள் இனி நம்முடைய வாழ்வை பொறுத்துதான் நமக்கு மீட்பை கொடுக்க போகிறோம். திருப்படம் 71 கூட மிக சிறப்பாக சொல்கிறது, ஆண்டவரே உங்கள் நீதிக்கு ஏற்ப எனக்கு மீட்பை கொடுத்தோம். நீதியின் பொருட்டு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், அதை பொறுத்துதான் நம்ம அவருடைய மீட்பை நம்ம அனுபவிக்க போகிறோம். சிந்தித்து பார்ப்போம், வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது இந்த காலத்தில். ஒரு இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு புதுவிதமான ஒரு புனித வாரத்திற்குள் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பற்றி நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவருக்குள்ள நம்மை இணைத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரோடு தனித்திருந்து அவரோடு ஜெபிக்கக்கூடிய என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஏதோ இந்த தன்னலம் நிறைந்த, சுயநலம் நிறைந்த உலகத்துக்குள்ள என்னையே நான் வந்து பணம் 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 பொருள் ஆசை அப்படிங்கிற விஷயத்துல நான் என்னையே மூழ்கி நினைக்கிறீர்களோ அதே போல கடவுள் வந்து மகிழ்ச்சி இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கலக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விழாவாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை மனதில் நிறுத்தியவர்களாக
நாம் கடவுளோடு இன்னும் அதிக உறவு கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் எப்படி மாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்தோணியார் அந்தோணியாருடைய வாழ்வின் வழியாக இறை வார்த்தையை கேட்டு அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில் தொடங்கிய காரியங்களை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு அருளை, பிரசன்னத்தை, கடவுளுடைய உடனிருப்பை